நேர்காணல் முத்துப்பேறு பெற்ற 109 கிளரீஷியன் மறைசாட்சிகள். அன்பர்களே, 1936 முதல் 39 ஆண்டு வரை ஸ்பெயின் நாட்டில் உள்நாட்டு சண்டை நடந்தது. இச்சண்டையில் ஏராளமான துறவு நிறுவனங்கள் எரிக்கப்பட்டன. திரு அவை கடுமையாய் பாதிக்கப்பட்டது. இந்த உள்நாட்டு சண்டையில் கொலை செய்யப்பட்ட கிளரீஷியன் துறவு சபையைச் சார்ந்தவர்களில் 109 மறைசாட்சிகள் முத்துப்பேறு பெற்றவர்கள் என்று அக்டோபர் 21 கடந்த சனிக்கிழமையன்று பார்சலோனாவில் திரு அவையால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வு பற்றி கிளரீஷியன் சபை அருள் பணியாளர் ரோஹன் டாம்னிக் அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார் என்று. இலங்கையைச் சேர்ந்த இவர் ஐநா நிறுவனத்தில் கிளரீஷியன் சபை பிரதிநிதியாக பணியாற்றி வருகின்றார். வணக்கம் தந்தையே ரோஹன் டாம்னிக். வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்திருக்கும் தங்களை எங்கள் நேயர்கள் சார்பில் வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். அக்டோபர் 21 கடந்த சனிக்கிழமையன்று ஸ்பெயின் நாட்டின் பார்சலோனாவில் கிளரீஷியன் சபையைச் சேர்ந்த 109 மறைசாட்சிகள் முத்துப்பேறு பெற்றவர்கள் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் தாங்கள் கலந்து கொண்டீர்கள். இந்த மறைசாட்சிகள் பற்றி, இந்த நிகழ்வு பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
வணக்கம் அருட்சகோதரி அவர்களே. முதன் முதலாக இந்த வத்திக்கான் வானொலி மூலமாக கிளரிஷன் சபையை சார்ந்த 109 மறைசாட்சியர் முத்திப்பேறு பெற்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டதையிட்டு அதை பற்றிய விவரங்களை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிளரிஷன் சபையை சார்ந்தவன் என்ற மட்டிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. 1936 ஸ்பெயின் நாட்டிலே கம்யூனிசவாதிகளினாலே ஏற்படுத்தப்பட்ட இந்த உள்நாட்டு போரிலே திருச்சபைக்காக, கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்த 109 கிளரீஷியன் மறைசாட்சியர் முத்திப்பேறு நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது திருச்சபை அங்கத்தவர்கள் அனைவருக்குமே தங்களுடைய விசுவாசத்தை உறுதியுடன் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. 1936 எடுத்துக்கொண்டால் அது ஸ்பானிய திருச்சபைக்கு ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான காலமாக இருந்தது. அந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் நிறைவாக வாழ்ந்தார்கள். திருச்சபையிலே நிறைய அழைத்தல்கள் வந்து கொண்டிருந்தது. குருக்களாக, அருட்சகோதரிகளாக பலர் சேர்ந்து மறையை பரப்பி வந்தார்கள். அக்கால கட்டத்திலே தான் இந்த கம்யூனிஸ்டவாதிகள் திருச்சபைக்கு எதிரான ஒரு உள்நாட்டு போரை தொடக்கி அதன் மூலமாக பல கிறிஸ்தவர்களை கொன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 600,000 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த 600,000 பேரிலே 7,000 பேர் குருக்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகளாக இருந்திருக்கிறார்கள். இந்த 7,000 பேரிலே அதிகமான மறைசாட்சியரை கொண்ட சபையாக கிளரிஷன் சபை திகழ்ந்திருக்கிறது. கிளரிஷன் சபையை சேர்ந்த 272 பேர் அந்த காலகட்டத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே திருச்சபைக்காக, கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள் என்பது அவர்களுடைய வாக்கு மூலங்கள் மூலமாக, அவருடைய சாட்சியங்கள் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதன்படி கடந்த பல காலமாக இந்த மறைசாட்சியரை, வேதத்துக்காக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களை மறைசாட்சியர் என்ற நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காக பலவித முயற்சிகள் எடுக்கப்பட்டது. 1992 51 மறைசாட்சியர் முதன் முதலாக மறைசாட்சியராக திருச்சபை அங்கீகரித்தது. இந்த 51 பேரிலே ஏறத்தாழ 40 மேற்பட்டவர்கள் அருட்சகோதரர்கள். அதாவது அருட்சகோதரர்னு சொன்னால் அவர்கள் குருத்துவ நிலைக்காக படித்து கொண்டிருந்தவர்கள், செமினரியன்ஸாக குறுமட மாணவர்களாக இருந்தவர்கள். முழு குறுமட மாணவ சமூகமும் அந்த நேரத்திலே கொல்லப்பட்டது. அவர்கள் 1992 மறைசாட்சியராக திருச்சபை அவர்களை உயர்த்தியது. அதன் பிறகு 2013 அக்டோபர் மாசத்திலே இன்னொரு 23 பேர், 3 இடங்களிலே மறைசாட்சியராக கொல்லப்பட்ட கிளரிஷன் சபையினர் மறைசாட்சியராக திருச்சபை அங்கீகரித்து அவர்களை மறைசாட்சியராக உயர்த்தியது. அதன் பிறகு இந்த கடந்த வாரம் சனிக்கிழமை 109 பேர். இந்த 109 பேரிலே 49 குருக்கள், 31 அருட்சகோதரர்கள், 29 குறுமட மாணவர்கள். இவர்கள் அனைவருமாக முழுமையாக 109 பேர் கொல்லப்பட்டு அவர்களை திருச்சபை என்று மறைசாட்சியராக அங்கீகரித்திருக்கிறது. அதில் ஒரு குருவானவர் லூயிஸ் கானோ என்கின்ற ஒரு குருவானவர், அவர் வந்து குறுமட மாணவர்களை உருவாக்குகின்ற அந்த பொறுப்பில் இருந்திருக்கிறார். அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவருக்கு கைது செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மரியாளனுடைய சுருபத்துக்கு முன்னாலே போய் நின்று மாதாவை நோக்கி மன்றாடி இருக்கிறார். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் கிறிஸ்துவுக்காக உயிர் விட தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த குறுமடத்தில் இப்போது தான் குறுமடத்தில் நுழைந்த மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது, அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அவர்களை நீர் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மன்றாடி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி அந்த குறுமட மாணவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், அந்த குருவானவர் இறுதியிலே கொல்லப்பட்டிருக்கிறார். இதே போல இன்னொரு குருவானவர் வந்து இறைவனை பார்த்து மன்றாடுகின்றார், என்னுடைய சாவு நான் திருப்பலி ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நடக்க வேண்டும், அந்த மாதிரியாக அவர் சொல்லியிருக்கின்றார். இன்னொரு குருவானவர், இந்த கொடுமைகளை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது, நான் எப்படியாவது இறைவனுக்காக நான் உயிரை கொடுக்க நான் தயாராயிருக்கிறேன், நான் இதுக்காக நான் ஓடி தப்பி ஓடிவிட மாட்டேன். அதே நேரத்தில் நான் என்னை சுட இருக்கிற, என்னை கொல்ல இருக்கிற அந்த நபருக்காகவும் நான் மன்றாடுகிறேன், அவர் இதை பற்றியெல்லாம் அறிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று, அவரை நான் மன்னிக்கிறேன், அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று செபிக்கின்ற அந்த நிலையையும் நாங்கள் காணக்கூடியதாக. ஆகவே ரெண்டு விஷயங்கள் எல்லாருடைய உறுதி மூலமாக, அவருடைய சாட்சியங்கள் மூலமாக எங்களுக்கு தெரிய வருது என்னன்னு சொன்னால், ஒன்று இறைவனுக்காக ரத்தம் சிந்து அவர்கள் தயாராயிருந்தார்கள், ரெண்டாவதாக தங்களை கொல்ல இருக்கிறவர்களுக்காக அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மையோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாங்களும் இந்த காலங்களிலே பல துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். அப்படினால எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு, எந்த இக்கட்டுகள் வந்தாலும் தாங்கிக் கொண்டு எங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவருடைய சாட்சிய வாழ்வு எங்களுக்கு உதவியாக இருக்கும்.
தந்தை ரோகன், 109 மறைசாட்சிகள் பற்றி அழகாக சொன்னீர்கள். இந்த காலத்திலும், அதிலும் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இன்னும் அதிகமாகவே இடம்பெறுவதாக தெரிகின்றதே.
இதை வந்து நாங்கள் பல நாடுகளிலிருந்தும் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களுக்கான அடக்குமுறைகள், கிறிஸ்தவர்களை தங்களுடைய விசுவாசத்தை வாழ்வதற்கு பலவித தடைகளை ஏற்படுத்துகின்ற பல சம்பவங்கள் உலகிலே பல பாகங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னைய காலகட்டங்களிலே சொல்வார்கள் ஒன்றி, ஆக இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலே தான் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று. ஆனால் இன்றைக்கு பரவலாக பல இடங்களிலும், குறிப்பாக சமயங்களுக்கிடையான நல்ல உரையாடல், சமயங்களுக்கிடையான நல்ல நல்லிணக்கம் இல்லாதபடியினாலே பல இடங்களிலே மதங்களுக்கிடையான சச்சரவுகள், சண்டைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பலவித இக்கட்டுகளுக்கு கிறிஸ்தவர்கள் ஆளாகி இருக்கிறத பார்க்கின்றோம். முன்னைய காலகட்டங்களிலே கிறிஸ்தவர்களும் ஆயுதங்கள் எடுத்து போராடி இருக்கிறார்கள். ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை போராடி நாங்கள் காப்பாற்ற வேண்டும் இல்லாமல், தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து வேதத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக மற்றவர்களை தொடர்ந்து தங்களுடைய வன்முறைகளை குறைத்து கொள்வதற்கு உரிய அந்த எண்ணம் அவர்களில் ஏற்பட வேண்டும் என்கின்ற விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் பாராட்டவும் அப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிற கிறிஸ்தவர்களை, அதற்கு மட்டுமல்லாமல் நாங்கள் தொடர்ந்தும் அவர்களுக்காக மன்றாட வேண்டிய நிலையிலையும் இருக்கிறோம். இந்த மாதிரியான காலகட்டங்களிலே விசுவாசத்தை துறந்து, விசுவாசத்தை நாங்கள் கடைபிடிக்காமல் இருப்பதை விட்டுவிட்டு, விசுவாசத்துக்காக எந்தவித துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம். அதே நேரத்தில் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய சின்ன சின்ன கஷ்டங்கள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, பல நேரங்களில் நாங்கள் துவண்டு விடுகிறோம், நாங்கள் ஏன் இதெல்லாம் வருகிறது என்று சொல்லி நாங்கள் பல நேரங்களில் கடவுளை பார்த்தே கேள்வி கேட்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இல்லாமல் வருகிற துன்பங்களை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவிலே முழுமையான விசுவாசத்தை வாழும் பொழுது இந்த மறைசாட்சியருக்கு கிடைத்த அந்த பரிசு எங்களுக்கும் கிடைக்கும் என்கின்ற உறுதி இந்த மறைசாட்சியர் மூலமாக எங்களுக்கு திரும்பவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
தந்தை ரோகன், இலங்கை புத்த மதத்தினரை அதிகமாக கொண்ட ஒரு நாடு, இங்கு கிறிஸ்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது?
இலங்கை என்பது முழுமையாக ஒரு புத்த நாடு என்று சொல்லிட முடியாது, புத்த சமயத்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு நாடு. ஆனால் இங்கே சமய பிரச்சனையை விட இன பிரச்சனை தான் அதிகமாக மேலோங்கி நிற்கிறது. ஏன்னு சொன்னால் எல்லா சிங்கள மக்களுமே புத்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், எல்லா இந்துக்களும் தமிழர்களாக இருக்கிறார்கள். ஆக கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே தான் இந்த சிங்களவர்களும் தமிழர்களும் இருக்கிற நிலை இருக்கிறது. ஆகவே முதன் முதலாக இந்த இன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமய ரீதியான வன்முறைகள் மிகவும் குறைவாக இருந்தது. ஏனென்றால் அது இனத்துக்கிடையான முரண்பாடுகளிலே வந்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டபடினாலே. இப்போ சண்டை முடிஞ்ச பிறகு, யுத்தம் முடிந்த பிறகு மதங்களுக்கிடையிலான வேறுபாடுகள் தலை தூக்கி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சில மாதங்களோ வருடங்களுக்கு முன்பு கத்தோலிக்க ஆலயங்கள் தாக்கப்பட்டது, வழிபாட்டு தலங்கள் தாக்கப்பட்ட சுருவங்கள், பொது இடங்களில் வைக்கப்பட்ட சுருவங்கள் அகற்றப்பட்டமை, இந்த மாதிரியான சில சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த எண்ணிக்கை மிகவும் குறைந்திருக்கிறது. ஆனால் கத்தோலிக்கள் அல்லாத கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகின்ற, அவருடைய வழிபாட்டு தலங்களை தாக்குகின்ற, அவருடைய வழிபாட்டு நிகழ்ச்சிகளை அப்புறப்படுத்துகின்ற பலவித சம்பவங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்குள்ளே மிகவும் கவலைக்குரியது என்னன்னு சொன்னால், புத்த மத துறவிகளே முன்னின்று இந்த செயற்பாடுகளை செய்வது. இதற்காக பல முயற்சிகள் திருச்சபை ரீதியிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கத்தோலிக்க திருச்சபை பல சமய உரையாடல் நிகழ்வுகளை ஏற்படுத்தி இந்த மாதிரியான ஒரு நிலையை தணிப்பதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கத்தோலிக்கள் அல்லாத கிறிஸ்தவர்களை தாக்குகின்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கத்தோலிக்கள் அல்லாதவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது கத்தோலிக்கருடைய நிலைப்பாடு மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த புத்த சமய துறவிகளிடையே மற்ற சமயத்தவர்களுக்கு எதிரான அவர்களை குறைவாக பார்க்கறது, அவர்கள் இந்த நாட்டுக்கு உரியவர்கள் என்ற கண்ணோட்டம் அதிகமாகி வருவதை பரவலாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
தந்தை ரோஹன் டாம்னிக் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து உலகில் கிறிஸ்தவருடைய நிலை, குறிப்பாக இலங்கை கிறிஸ்தவருடைய நிலை பற்றி அழகாக சொன்னீர்கள். உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் அமைதியிலும் நல்லிணக்கத்திலும் வாழ வேண்டும், அவருடைய சமய உரிமை மதிக்கப்பட வேண்டும் என விளைகின்றோம். தங்களுடைய பகிர்வுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.
இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக உங்களுக்கு நன்றி. இதன் மூலமாக இந்த கிளரிஷன் சபையை சேர்ந்த 109 மறைசாட்சியரை பற்றி சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
முத்துப்பேறு பெற்ற 109 கிளரிஷன் மறைசாட்சிகள் இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி ரோஹன் டாம்னிக். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.